கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நாம் நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்து நம்முடைய புத்தக படிப்புக்குள் நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரம் நாம் இந்த புஸ்தகத்தில் உள்ள 6வது பாடத்தில் சபையில் பெய்ட் மினிஸ்ட்ரி, அதாவது நம் ஊழியம் செய்யும் பொழுது தனிப்பட்ட ஊழியத்திற்கும் அதே சபையத்தில் ஒரு சபையினுடைய ஊழியத்திற்கும் தேவையான சில உதவிகள் பொருளாதாரத்தில் இருக்கும் பொழுது அந்த காரியங்களை எப்படி நாம் கையாள வேண்டும் என்று சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் சகோதர சகோதரிகளே, ரொம்பவுமே முக்கியமான ஒரு தலைப்பு தான் நம்ம பார்க்குறோம். ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் கண்டிப்பாக இது சபையில் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னவென்றால், சில பிரச்சனைகள் சபைக்குள்ள வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு காரணம் ஒரு சகோதரனாகவோ இல்லாட்டி ஒரு சகோதரியாகவோ, அதாவது ஒரு புது சிருஷ்டியா இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை என்றால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் ஏதாவது தவறுகள் செய்யறாங்க, அந்த தவறுகள் செய்வது மற்றவர்களுக்கு இடறுதலாகவும் இருக்கிறது. இந்த மாதிரி சமயங்கள்ல சபை ஜனங்கள் இல்லாட்டி மற்ற சகோதர சகோதரிகள் அந்த தவறு செய்த ஒருவரிடம் அந்த தவறை குறித்து எந்த வகையில் கையாள வேண்டும். ஏன்னா நாம் இன்னைக்கு புது சிருஷ்டிகளாக இருக்கும் பொழுது நமக்கும் உலகத்தின் ஜனங்களுக்கும் அநேக வித்தியாசங்கள் அங்கே இருக்கு. அப்போ உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு குற்றம் செஞ்சிட்டா இல்லாட்டி ஒரு ஸ்திரீ குற்றம் செஞ்சிட்டாங்கன்னா அதை அவங்க கையாள்வதற்கு கையாளும் பொழுது அவங்களுடைய மாம்சத்தில் என்னவெல்லாம் தோணுதோ அந்தப்படி தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் இது ஒரு புது சிருஷ்டின் அமைப்புக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த மாதிரி சில தவறுகள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய குணலட்சணம் அங்கீகரிக்காத சில தவறுகள் அறியாமையில செஞ்சிருக்கலாம், தங்களுடைய பலவீனங்கள்ல செஞ்சிருக்கலாம், ஒருவேளை தெரிஞ்சு கூட செஞ்சிருக்கலாம், உள்நோக்கம் ஏதும் இல்லாம செஞ்சிருக்கலாம், இல்லாட்டி உள்நோக்கத்தோடு ஏதாவது செஞ்சிருக்கலாம். எப்படி ஆயினும் ஏதோ ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த தனிப்பட்ட ஒரு சகோதரன் அல்லது சகோதரியுடைய தப்பிதங்களை சபையின் அங்கங்கள் எப்படி அவங்க கையாள வேண்டும். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா இன்றைக்கு நாம வசனங்களை நாம பார்க்கும் பொழுது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஞானிகள் இல்லை, நாம் பலவான்கள் அல்ல. அப்ப நாம எல்லா விதத்திலும் சாதாரண உலக ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரொம்பவும் கீழ்நிலையில் உள்ள ஜனங்களா இருந்து தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக பலவீனங்கள் சபைகளுக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதை எப்படி கையாள வேண்டும்? அப்ப இதை குறித்து நாம பதில் சொல்வதை விட கர்த்தர் இயேசு அவருடைய வசனங்கள்ல நமக்கு கிளியரா சொல்லியிருக்கிறார். அதை நீங்க வசன படிக்கலாம். அந்த வசன பகுதி வைத்துட்டு சில அறிவுரைகள் சகோதரர் நமக்கு தருகிறார். அந்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 18:15-18 வசனங்கள் வரைக்கும் அங்க சொல்றார். தெரிஞ்ச வசனம் தான். ஆமாம். அப்போ எவ்வளவு அருமையா அங்க ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். அதாவது நம்முடைய சகோதரன் நம்முடைய சகோதரி ஒரு தவறுகள் செஞ்சிட்டாங்கன்னா அப்போ புது சிருஷ்டி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அவரும் கூட ஒரு புது சிருஷ்டி, ஆனா தவறு செஞ்சிட்டார். இப்போ நீங்க எப்படி அந்த தவறை வந்துட்டு கையாள வேண்டும் சகோதர சகோதரிகளே? இது நம்ம கூடுமான இந்த பேச இந்த பகுதி பத்தி எழுதிட்டு இருக்கும் போது ரசல் அதைய ஒரு வரி சொல்றார். அதை நான் கடைசியில சொல்லணும், ஆனால் கூட நான் இங்க முதல்லயே அதை நான் சொல்லிடுறேன். என்ன சொல்றாருன்னா, திஸ் மேட்டர் ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு சொல்லும் போது சொல்றாரு. ஆனா அது என்னன்னா, நம்ம இந்த விஷயங்கள் எல்லாவற்றுக்குமே இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, திஸ் மேட்டர் needs to be deeply engraved on the mind of every new creature. ஒவ்வொரு புது சிருஷ்டியினுடைய இருதயத்திலும் இந்த காரியங்கள் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்குது நாம் இன்னைக்கு தியானிக்க போற விஷயம். அப்போ ஒருத்தர் தவறு செய்யும் பொழுது நாம் என்ன பண்ணணும்? அங்க வசனம் பார்க்கும் போது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், உனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சிட்டாங்க, புரியுதுங்களா? அப்ப அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுது. உனக்கு விரோதமாக குற்றம் செய்துட்டா அவன் இடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளை எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அந்த சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அப்ப ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி தவறு செய்யும் போது இங்க கர்த்தர் கொடுத்திருக்கிற முறை என்னன்னா, மூணு ஸ்டெப் இருக்குது. அந்த குற்றத்தை நீங்க அவருக்கு சுட்டி காண்பிச்சு அவரை நல் மனசுல சீர்பொருந்த பண்ணுவதற்கு அந்த மூணு ஸ்டெப் நமக்கு அங்க ரொம்பவுமே முக்கியமா இருக்குது. அப்ப இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். வால்யூம் இதை பத்தி பிரதர் ரசல் பேசும் போது ரொம்ப அருமையா ஆரம்பிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா, தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிசிப்ளின் இஸ் நாட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி எல்டர்ஸ் ஒன்லி பட் ஆஃப் தி என்டையர் சர்ச். அதாவது, இந்த சபையினுடைய ஒழுங்குமுறையை காப்பாற்றுவது என்பது அந்த சபையினுடைய மூப்பருடைய கடமை மாத்திரமே அல்ல, மாறாக சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினருடைய கடமையும் கூட. அப்படி சொல்லிட்டுதான் இந்த டாபிக் பத்தி அவர் பேசுறார். அப்ப அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் அந்த சபையினுடைய ஒழுங்குமுறை சொல்லலாம், இன்னும் ரொம்ப விசேஷமா அந்த சபையினுடைய ஒருமைப்பாட்டை காப்பாற்றுறதுல அவங்களுக்கும் அங்க பொறுப்பு இருக்கு. அப்புறம் அவர் சொல்லும் பொழுது, இப்படி ஒருவேளை உங்களுக்கு மத்தியில யாராவது ஒருத்தர் ஏதாவது தவறுகள் செய்திருப்பார்கள் என்று நீங்க உணர்ந்தீர்களானா, இங்கு செய்ய வேண்டிய விஷயம் அவர் சொல்லும் பொழுது, முதல்ல யாருக்கு அந்த தவறு செய்யப்பட்டதோ, யாருக்கு விரோதமாக அந்த தவறு செய்யப்பட்டதோ, அவர் தான் அந்த தவறு செய்தவர்கிட்ட சுட்டி காட்டணும். நான் பாயிண்ட்ஸா தான் போயிடுறேன் நான் அப்படி, சரிங்களா? எந்த சகோதரனுக்கு விரோதமாக இந்த தவறு செய்யப்பட்டதோ அந்த சகோதரன் தவறு செய்த சகோதரன் கிட்ட அவர் சுட்டி காட்டணும். அப்படி இல்லாட்டி இந்த தவறை யார் முதல்ல பாக்குறாங்களோ அவங்க தவறு செய்தவர்கிட்ட அந்த தவறை போயிட்டு அங்க சுட்டி காமிக்கணும். அது செய்யும் பொழுது கூட வசனத்துல ரொம்ப கிளியரா இருக்குது, அந்த நீங்க அந்த கிறிஸ்துவக்குரிய குணலட்சணங்கள் நீங்க கடைபிடிக்கணும். என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீயும் அவனும் தனித்திருக்கையில். ரொம்ப அருமையான, நீயும் அவனும் தனித்திருக்கையில். எங்க நீங்க தனித்திருக்கிறீங்க அப்படின்னா, மற்றவரை இன்வால்வ் பண்ணாம இருக்கிறீங்கனாவே அங்க ஒரு சீக்ரெட் விஷயம் நடக்குது. ஏன்னா இங்க வந்துட்டு அந்த சகோதரன் நமக்கு விரோதமா தப்பு செஞ்சுட்டாரு, அந்த தப்பை நாம அவர்கிட்ட போய் கர்த்தர் சொல்லிடுக்க பிரகாரம் அவருக்கு சுட்டி காண்பிக்க போறோம். அப்படி போகும்போது அதை கூட பப்ளிக்ல செய்யாதீங்க. அப்போ இங்க தனித்திருக்கையில், ஆனா தனித்திருக்கையில் சொன்னபோது அதுதான் ரொம்ப ஏற்ற ஒரு சூழ்நிலை. ஏன்னா பப்ளிக்ல அது வந்துட்டு அங்க செய்வது இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை இது கர்த்தர் சொல்றாம, இன்னைக்கு ஒருவேளை நம்ம யாராவது நமக்கு விரோதமா ஏதாவது செஞ்சுட்டாங்க நம்ம உணர்ந்தோம்னா, பொதுவா நம்ம எமோஷனல் ஆயிடுவோம், சரிங்களா? ஏன்னா பாதிக்கப்படுபவர் நாம் ஆயிடுறோம். அப்போ பாதிக்கப்பட்ட உடனே முன்னாடி இருக்கிற ஒரு சகோதரன், அவர் ஒரு புது சிருஷ்டி, அவர் பலவீனத்துல செஞ்சிட்டார், இதெல்லாம் நமக்கு மறந்துடுது சில சமயங்கள்ல. அப்ப நாம இருக்கிற இடத்துல சூழ்நிலை அறியாம நமக்கு தோணுன வார்த்தனைகளை டப்புன்னு போட்டுட்டு அங்க பேசுவோம். ஆனா இங்க சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவே சொல்லும் பொழுது, அதை நீங்க ரெண்டு பேருமே தனிமையில் இருக்கும் பொழுது அதை போய் சொல்லுங்க. அப்போ அங்க சொல்லும் போது ஒருவேளை அவர் அங்க கேட்கல அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு பேர் நீங்க கூட்டிட்டு போங்க, உங்களோட கூட்டிட்டு போங்க. நீங்க உங்களுக்கு விரோதமா அந்த சகோதரன் குற்றம் செஞ்சிட்டாரு, தனியாக போய் சொல்லி பார்த்தீங்க, வசனத்துல சொல்லியிருக்க பிரகாரம் அவர் கேட்கல, அவர் உணரல, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்? இப்போ ஒரு ரெண்டு மூன்று பேரை, அந்த ரெண்டு மூன்று பேர்ல சபையினுடைய மூப்பர் இருந்ததால் கூட ரொம்ப நன்மை தான், அப்படி இவர்கள் வந்துட்டு மூணு பேரா நாலு பேரா சேர்ந்துட்டு அந்த சகோதரன் கிட்ட போய் இப்பயும் பேசணும். ஆனா இது கூட பிரைவேட்ல தான், இது கூட தனிமையில தான் அங்க நடக்கணும். இந்த மூன்று பேர் வந்து போய் சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது இங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றாரு, என்னன்னா, ஒருவேளை அந்த மூன்று பேர்ல அது ஒரு மூப்பர் இருப்பாரே ஆகில் மூப்பர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவருடைய அந்த அதிகாரத்தை அங்க எந்த விதத்திலையும் பிரயோகிக்க கூடாது. மாறாக என்ன பண்ணணும்னா அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெற்றிருக்கிற அனுபவங்களை பயன்படுத்தலாம். அதே சமயத்துல ஒரு சபையை வழிநடத்துவர் என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு அதிக கணம் இருக்கும், அந்த கணத்தை அவர் பிரயோகிக்கலாம். ஆனா அங்க அந்த எல்டர் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரம் அவர் பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நன்மை. ஆனா ஒருவேளை இப்படி அவங்க எல்டர் அவங்க இருப்பாருன்னா இந்த மூணு வரும் போயிட்டு அவங்க கிட்ட அங்க பேசணும். அப்படி பேசும் பொழுதும் கூட சரி அந்த சகோதரன் அந்த தப்பை அவர் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லும்போது இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ ஏற்கனவே அந்த மூவர்ல மூப்பர் இருக்கிறார். அந்த மூப்பர் இருக்கும் பொழுது இப்ப அவருக்கு கூட விஷயம் எல்லாம் கிளியர். ஏற்கனவே அந்த பிரதர் தனியா போய் சொல்லி பார்த்தார், அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் அவருடைய முயற்சியில இப்ப நம்ம மூணு பேரா போனோம், ஆனாலும் நமக்கு முன்னாடியே நம்ம சொன்னா அவங்க கேட்கல. அப்ப எல்டருக்கு கிளியரா தெரியுது இந்த சூழ்நிலையினுடைய நிலவரம். இப்போ இந்த எல்டர் என்ன பண்ணணும், மூப்பர் என்ன பண்ணணும், இந்த காரியத்தை வந்துட்டு அங்க சபையினுடைய முடிவுக்கு அங்க கொண்டு வந்து வைக்கணும். அப்போ சபையினுடைய முடிவுக்கு கொண்டு வந்து வைக்கணும் என்று சொல்லும் போது இங்க ரசல் சொல்லும் போது அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது இதுல யாருமே தங்களுடைய தனிப்பட்ட முடிவுகள் தனிப்பட்ட கருத்துக்களை ஒருத்தருடைய ஒருத்தரை நியாயம் தீர்க்கறதுக்கு அங்க பயன்படுத்துவது இல்ல, அதற்கு அனுமதி இல்ல. அது வந்துட்டு ஒருவேளை அது மூப்பராகவே இருந்துட்டாலும் தஸ் இட் இஸ் எவிடென்ட். இந்த வகையில இது நமக்கு நிரூபணமாகுது என்னவென்றால் தி எல்டர் வேர் இன் நோ சென்ஸ் டு பி ஜட்ஜஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ். அப்போ சபையில் இருக்கக்கூடியவங்களை நியாயத்திற்கக்கூடிய அதிகாரம் சகோதர மூப்பர்களுக்கு கூட இல்ல. ஹியரிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேர் லெஃப்ட் டு தி லோக்கல் பாடி ஆஃப் தி சர்ச். ஆனா அந்த விஷயங்கள் அந்த அதிகாரம் தேவன் யார் கையில கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த சபைக்குமே அந்த அதிகாரம் அங்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு தனிப்பட்ட சகோதரனோ சகோதரியோ யாரோ சிலருக்கு விரோதமாக ஏதாவது குற்றங்கள் செய்யும் பொழுது வசனங்களின் படி நாம் சொல்லிட்டோம்னா இதுதான் ஆர்டர். இப்படித்தான் நாம் போய் அந்த குற்றத்தை அவருக்கு சுட்டி காட்டி அவரை நல் மனசுல அவர் திரும்ப பண்ணுவதற்கான முயற்சிகள். அப்போ நீங்க சொல்றார் இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிட்டு இந்த சம்பவங்களை நாம் எப்படி டீல் பண்ணணும், இன்னும் கூட எவ்வளவு பாலிஷ்டா செய்யலாம், இன்னும் எவ்வளவு அருமையா செய்யலாம், இன்னும் என்னென்ன சிக்கல் இருக்குது, ஏன் அப்படி நாம் செய்யணும் அப்படி சொல்லும் பொழுது ஒருவேளை தனியா போய் நாம் சொல்றோம் அதுல அதிகம் பிரச்சனை இருக்க போறதில்ல. தனியா சொல்றோம் அவர் கேட்கல சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூன்று பேர் நம்ம கூட்டிட்டு போறோம் அதுலயும் அதிகமா பிரச்சனை இருக்க போறதில்ல. இப்போ அதற்கப்புறம் நம்ம சபையார்கிட்ட அங்க கொண்டு வந்து வைக்கும் போது ரொம்பவுமே ஜாக்கிரதையா அந்த காரியங்களை சபையை டீல் பண்ணணும் அவர் சொல்றார். இது ரொம்ப சிம்பிளா தோணுது நமக்கு, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சப்ப செஞ்சிட்டாங்க அவ்வளவுதான், ஆனா அங்க சொல்லும் பொழுது அப்படி இல்ல. நீங்க இந்த காரியத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, எல்லாவற்றையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஜபத்துல தேவனுடைய சமூகத்துல அந்த பிரச்சனையை வச்சுட்டு சபையாரா சேர்ந்துட்டு தேவன் உங்களை வழிநடத்தி ஒரு நல்ல முடிவு அங்க கொடுக்கணும் என்று நீங்கள் வந்துட்டு அங்க முயற்சி செய்யுங்க. ஆனா நம்ம பார்க்கும் பொழுது எந்த வகையிலுமே அதற்கு முன்னால நாம் வந்துட்டு எந்த ஒரு தீர்ப்பும் செய்வது அங்க கூடாது. அங்க பார்க்கிறார் இன்னும் கூட ரொம்ப அருமையா சொல்லும் பொழுது இந்த முறை ஏன் நாம கையாள்கிறோம், ஏன் இப்படி நாம கையாள வேண்டும் என்றால் நம்முடைய நோக்கம் வந்து ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா அந்த தவறு செய்தவர் சகோதரனாவோ சகோதரியாவோ இருக்கட்டும், அவர்கள் வந்துட்டு மனம் திரும்பும், தங்களுடைய குற்றத்தை உணரணும், அடுத்து குற்றம் அந்த பாவத்திலிருந்துட்டு அவங்க மனம் திரும்பணும். இதுதான் சபையாருடைய நோக்கமா இருக்கும். மாறாக குற்றம் செஞ்சிட்டாரு, குற்றம் நிரூபிக்கப்பட்டாச்சு, அவரை தண்டிக்கணும். அந்த தண்டனை கொடுப்பதற்காக வந்துட்டு சபை இந்த முயற்சியில அவங்க இறங்கக்கூடாது. மாறாக அவர் நம்முடைய சகோதரன், அவர் ஒரு புது சிருஷ்டி, அவருக்கு தப்பு செஞ்சிட்டாரு, அப்போ தேவன் வசனம் சொல்லுகிற பிரகாரம் நம்ம செய்யணும். ஏன் செய்யணும் அப்படின்னா அவர் ஒரு புது சிருஷ்டி, அவர் மறுபடியும் சீர்பொருந்தணும். அதற்காக அந்த நல்ல எண்ணம் மாத்திரமே நம்மளுடைய இருதயங்கள் இருக்கணுமோ இல்லையா, மாறாக அந்த சகோதரனையோ சகோதரியோ தண்டிக்கிற நோக்கில இந்த ஒரு சபையாரா சேர்ந்துட்டு அவருடைய குற்றத்தை ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம முடிவு செய்யறது அங்க இல்ல. ஏனென்றால் என்னைக்குமே தேவனுடைய வசனம் அங்க சொல்லும் பொழுது பழி வாங்குதல் எனக்கு புரியுது. வசனம் நீங்க ரோமர் 12:19 படிக்கலாம். ஆமா இல்லைங்களா? அப்போ பழி வாங்குதல் எனக்கு உரியது. அப்ப இந்த வசனத்தினுடைய ஆழம் என்ன நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவேளை நாம பழி வாங்கினா கூட நம்ம நியாயமான வகையில என்ன பண்ண முடியாது, பழி வாங்க மாட்டோம். நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்ல, எந்தெந்த குற்றத்துக்கு எந்தெந்த பலவீனங்களுக்கு நம்ம எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் நம்மளால நிதானிக்கவே அங்க முடியாது. அப்போ அதை தேவன் கிட்ட விட்டுடலாம், அதுதான் அங்க சொல்றாரு. அப்ப இங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் என்னன்னா, இந்த முயற்சி கூட அவர் நல்ல நோக்கில இருக்கணும். அந்த நோக்கம் என்னவா இருக்கணும்னா, அவர் மனம் திரும்பணும், அவ்வளவுதான். வேற விஷயம் இல்ல, பழி வாங்குறதுக்காக இல்ல. அதே சமயத்துல இந்த ப்ராசஸ்ல இந்த மாதிரி சில முயற்சிகள் சகோதரன் சகோதரர்கள் சபையார் அந்த தப்பு செய்தவர்கிட்ட எடுக்கும் பொழுது, ஒருவேளை அவர் மனம் திரும்பிட்டார்னா அவர் கூட என்ன பண்ணணும்னா, சகோதரனுக்கு சகோதரர்களுக்கு சபைக்கு நன்றி இல்லை, மாறாக தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க அவங்க போகணும். தேவன் தான் இந்த ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்திட்டார், நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு தேவனுக்கு அவர் நம்பிக்கை நன்றி சொல்லிட்டு அவர் அங்க போகணும். அப்ப இதுதான் அந்த சிஸ்டம் அங்க கொடுக்கறாங்க. இப்போ ஒருவேளை யாருக்குமே அந்த சகோதரன் அவர் கேளு அவர் வந்து செவி சாய்க்கலாம், பாவம் செஞ்சுட்டாங்க, தப்பு செஞ்சுட்டாங்க, டெலிபரேட்டா தெரிஞ்சுற மாதிரி அத சகோதரன் சொல்லி பார்த்தாரு, மூணு பேர் சொல்லி பார்த்தாங்க, சபை எல்லோரும் சேர்ந்து சொல்லி பார்த்தாங்க, சபைக்கு முன்னால தேவனுடைய சமூகத்துல ஜெபசிந்தியோட பண்ணி பார்த்தாங்க. அந்த சகோதரனோ சகோதரியோ அவங்க மனசு இனங்களை அவங்க தவறை குற்றத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவே இல்லை. இப்ப என்ன பண்ணணும் சபை அந்த சகோதரன் கிட்டயோ சகோதரன் கிட்டயோ? அப்ப சொல்லும் பொழுது, நோ பனிஷ்மெண்ட் இஸ் டு பி இன்ஃபிளிக்டட் ஆர் ஈவன் அட்டம்ப்டட், எந்த விதமான தண்டனையும் அவருக்கு நம்ம தரக்கூடாது, இல்லாட்டி தருவதற்கு முயற்சி கூட நாம் செய்யக்கூடாது. அதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை. அவர் கேட்கல, ஆனாலும் பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவோ இல்ல அதற்கு முயற்சி செய்யவோ அங்க கூடாது. அப்புறம் என்ன பண்ணலாம்? சரி, இப்போ இது எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப தெளிவா என்னன்னா, அந்த சபையாரா நீங்க இருந்து இந்த முடிவு எடுத்தீங்க, ஆனா சபைக்குடைய வார்த்தைக்கு அவரு செவி சாய்க்கல அப்படிங்கும் பொழுது இப்ப நாம என்ன பண்ணலாம்? அவரை தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இல்ல, ஆனா சபையா நாம இருந்து அந்த சகோதரன் இடத்துல இருந்து அந்த ஐக்கியத்தை நாம விளக்கி கொள்ளலாம். அது நான் இங்கிலீஷ்ல படிச்சு உங்களுக்கு காண்பிச்சா பிரயோஜனமா இருக்கும். மியர்லி நீங்க என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, தி சர்ச் சகோதரன் இல்ல தி சர்ச். ஏன்னா இப்போ சூழ்நிலை எது வரைக்கும் வந்திருக்குது, தனிப்பட்ட சகோதரன் மூன்று சகோதரர்களுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் சபையார் வதியில வந்துட்டு அவர் கேட்கல அப்படின் பொழுது, இப்ப எடுக்கக்கூடிய டெசிஷன் சபையா சேர்ந்து எடுக்கணும், எடுக்கக்கூடிய முடிவு சபையா சேர்ந்து எடுக்கிறீங்க. அப்ப அந்த சர்ச் என்ன பண்ணணும்? மெயின்லி தி சர்ச் இஸ் டு வித்ட்ரா ஃப்ரம் ஹிம் ஹிட்ஸ் ஃபெலோஷிப், அவரிடத்துல இருந்து அந்த ஐக்கியத்தை விலக்கிக் கொள்ளுங்க. அண்ட் எனி அண்ட் ஆல் சைன்ஸ் ஆஃப் மேனிபெஸ்டேஷன் ஆஃப் பிரதர்ஹுட், சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான அறிகுறிகளையும் எடுத்துடுங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிதான் சொல்றாரு இல்லைங்களா? நீங்க அதுக்கு மேல என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க தண்டனை கொடுக்க வேண்டாம், கொடுக்கறதுக்கு முயற்சி கூட செய்ய வேண்டாம். நீங்க என்னதான் செய்யலாம், நீங்க ஜஸ்ட் ஒண்ணு பண்ணிடுங்க. என்ன பண்ணணும்னா, சபையாராக இருந்துட்டு அந்த சகோதரன் கிட்ட இருந்து உங்களுடைய ஐக்கியத்தை விடுவிச்சுக்கணும். அப்புறம் சகோதரத்துவத்தை வெளிக்காட்டக்கூடிய எல்லா விதமான கிரியைகள் பேச்சு எல்லாம் கூட அப்படியே அவர்கிட்ட எடுத்துருங்க. அந்த அதான் சொல்றாரு, என்ன சொல்லிட்டாருன்னா, அண்ட் எனி அண்ட் ஆல் சைன்ஸ் ஆர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட் எல்லாம் எடுத்துருங்க. அப்போ அப்புறம் எடுத்துட்டு நீங்க அவரை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறதுக்கு தான் வசனம் அங்க சொல்றாரு. இப்ப படிச்ச வசனம் மத்தேயு 18:17 அவர் சொல்றாரு, அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால், அதாவது சபைக்குமே அவர் செவி கொடாமல் போயிட்டாருன்னா அந்த சபைக்கு தெரியப்படுத்து சொல்லிட்டு சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. தமிழ்ல நமக்கு அந்த அர்த்தத்தினுடைய அர்த்தத்தை சரியான வகையில புரிஞ்சு கொள்ள முடியல. அவன் உங்களுக்கு அஞ்ஞானி போல இருக்கட்டும், இல்லாட்டி ஆயக்காரன் போல இருக்கட்டும், இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவா இருக்குது. ஆஸ் அ ஹீதன் மேன் அண்ட் அ பப்ளிகன், புரியுதுங்களா? அந்த சகோதரன் கிட்ட இருந்து உங்க ஐக்கியத்தை நீங்க எடுத்துக்கொள்றீங்க, அப்ப அவர் உங்களுக்கு நீ எப்படி இருப்பார் அப்படின்னா, ஆஸ் அ ஹீதன் மேன் சும்மா சாதாரண உலக ஜனங்கள், ஆஸ் அ பப்ளிகன் இதோ பொது ஜனங்கள் இருக்கிறாங்க, புறஜாதி ஜனங்கள் இருக்காங்க, அவங்க இன்னைக்கு நமக்கு எப்படி அப்படி இருக்கட்டும், அவ்வளவுதான் சிம்பிள். அப்படின்னா இது கொஞ்சம் ஆழமான விஷயம் தான். ஹீதன் கிட்ட கூட நம்ம பேசுறோம் பழகிறோம் சில சமயங்கள்ல, பப்ளிகன்ஸ் கூட இருக்கும், ஆனா என்னன்னா நம்ம அவங்க மைண்ட்ல பெருசா அவங்க வருவதில்லை. நமக்கு முழுக்க முழுக்க யார்தான் மைண்ட்ல இருப்பாங்க, இந்த விசுவாச வீராத்தா இருக்கும் எல்லா விஷயத்திலயும். அதை நீங்க அப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்படி இருக்கட்டும், ஏன்னா அது கர்த்தருடைய வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சகோதரனே ஒரு சகோதரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் அவர் கேட்கலங்கிற பட்சத்துல ஐக்கியத்துல நீங்க விலகிடுங்க. அப்புறம் அவரை அவர் உங்களுக்கு இப்படிப்பட்டவா இருக்கட்டும், ஒரு சாதாரண உலக ஜனத்தான் மாதிரி உங்களுக்கு அவர் இருக்கட்டும், ஆனா வேற எந்த ஒரு அதிகாரமும் நமக்கு இல்ல பனிஷ்மெண்ட் பண்றதுக்கு, இல்லாட்டி அவங்களுக்கு வேற ஏதாவது கொடுக்கலாம்னு நம்ம நினைக்கிறதுக்கு நமக்கு அங்க அனுமதி அங்க இல்ல. அப்போ இந்த சூழ்நிலைகள்ல இந்த ப்ராசஸ் நடக்கும் போது சகோதர சகோதரிகளே அநேக விஷயங்கள் பலவீனங்களை நடக்கும். அப்போ அதை கூட நம்ம ரொம்பவுமே ஞானமாக அங்க கையாள்வது அங்க நமக்கு முக்கியம். என்னன்னா அந்த சகோதரனோ சகோதரியோ பாவம் செஞ்சிட்டார், குற்றம் செஞ்சிட்டார். இப்போ அந்த குற்றத்தை இப்படித்தான் கையாளணும், இப்படி கையாளணும்னு சொல்லும் போது அப்படி கையாண்டு கொண்டு இருக்கும் போது அது ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம், நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்னாடி அவருடைய குற்றம், அவருடைய பலவீனம், அவருடைய பாவம் அதை பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்காதீங்க. ரொம்ப முக்கியமானதான். ஏன்னா அவர் நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரன் ஏன் அந்த மாதிரி செஞ்சிட்டார் தெரியல, அது அவருக்கும் தேவனுக்கும் ரொம்ப தெளிவா தெரியும், வேற யாருக்கும் தெரியும், அவருக்கு கூட தெரியாது தேவனுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி அவருடைய குற்றத்துல நாம ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு அவருடைய பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபெயிலிங்ஸ் அண்ட் ஆஃப் தி அஃபண்டர் டு பி மேட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஸ்கேண்டலைசிங் ஹிம் அண்ட் தி சர்ச் அண்ட் தி லார்ட் தி ஹெட் ஆஃப் தி சர்ச். இல்லைங்களா, அந்த அவருடைய குற்றத்தை நீங்க எல்லார்கிட்டையும் பேசி பாக்குறவங்ககிட்ட எல்லாம் அதை புலம்பிட்டு அப்படி போயிடுச்சாமா, இப்படி செஞ்சிச்சாமா, இப்படி கூட இருக்குமா, இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அந்த குற்றங்கள் வந்துட்டு நீங்க அங்க பேசிட்டு இருக்காரு. ஏன்னா நமக்கு சில வசனங்கள் தேவன் சொல்றாரு, தீத்துல 3:2 நீங்க படிங்க, அப்புறம் கலாத்தியர் 6:10 படிங்க, தீத்து 3:2 ஒருவனையும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், தூஷிக்க வேண்டாம். கடைசியில எல்லார்கிட்டையும் நீங்க எப்படி இருங்க, சாந்த குணம். எல்லாரும் அப்படிங்கும் போது நீங்க லிஸ்ட்ல யார் வரா, ஒட்டு மொத்தம் உலக ஜனங்கள் வரா. அந்த வசனம் வந்துட்டு நமக்கு தேவன் சொல்றாரு, நீங்க ஒருவனையும் தூஷிக்க வேண்டாம். Speak evil of no man. ஒருவர் தூஷிக்கிறது விஷயம் வித்தியாசமா இருக்கு, இங்கிலீஷ்ல ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். ஒருத்தரை பத்தியும் தீமையான விஷயங்கள், தீமையான விஷயங்கள் அது உண்மையா இருந்தாலும் சரி, சரிங்களா, அது உண்மையாக இருந்தாலும் சரி, ஆனா அது தீமையான விஷயங்கள், அதை பத்தி நீங்க என்ன பண்ண வேண்டாம் யாருக்கிட்டையும். அதுதான் நமக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல், புரியுதுங்களா. ஏன்னா இன்னைக்கு நம்ம தீமை இந்த வசனத்துக்கு நம்ம என்னென்ன மாதிரி எல்லாம் அர்த்தம் கொடுக்கலாம் தெரியுங்களா, அட அவர் செஞ்சதுதானப்பா சொன்னோம் சொல்லலாம், நாம செஞ்சதாவே இருக்கலாம், ஆனா அது தீமை பேசாதீங்க, சரிங்களா. அட அப்படி பேசுறதன் மூலம் ஒரு நன்மை தான் நடக்குது, அவர் திருந்ததானப்பா போறாரு. நன்மைக்குங்கிற போர்வையில கூட நீங்க என்ன பண்ண வேண்டாம், ஒருத்தர் பற்றி நீங்க தீமை பேசணும், அது நமக்கு ரொம்ப அருமையான ரூல். அதாவது ஒருத்தர் ஒரு தீமைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஒருத்தரை பத்தி அந்த தீமைன்னு தெரிஞ்சுன்னா தீமை பேசவே பேசாதீங்க, அது உண்மையாகவும் இருந்துட்டு போட்டோம், இல்லாட்டி அது பேசுறதுனால சில நன்மைகள் நடக்கிறதா கூட இருந்தா கூட வேண்டவே வேண்டாம். தீமை பேசாதீங்கன்னா தீமையை விட்டுடுங்க, அது அவ்வளவுதான் சிம்பிள், ஸ்பீக்கிங் ஆஃப் நோ மேன். அதே சமயத்துல நீங்க எல்லாருக்கிட்டையும் சாந்த குணம் உள்ளவங்களா நடந்துக்கோங்க, எல்லா ஜனங்களுக்கிட்டையும் சொல்றாரு. ஆனா இங்க நடந்திருக்கிற பிரச்சனை யாருக்கு நடந்திருக்குது, நம்முடைய சகோதரன், ஒரு புது சிருஷ்டி, நம்முடைய சகோதரி ஒரு புது சிருஷ்டி. உலக ஜனங்களுக்கிட்டே நீங்க அப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்லும் போது நம்முடைய சகோதரன் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், அதனுடைய ஆழம் தாற்பயம் நமக்கு புரியும் இல்லைங்களா. அப்ப அவர் தப்பு செஞ்சிட்டவர் நம்ம சகோதரன், நம்ம சகோதரி சொல்லும் பொழுது அவர் ஒரு புது சிருஷ்டி, அந்த புது சிருஷ்டி குடும்பத்துக்குள்ள ஒருத்தர். அவர் உலக ஜனங்களுக்கிட்டே அந்த அளவுக்கு நாம குணலட்சணம் காண்பிக்க தேவன் நம்ம கேட்கும் போது அப்ப நம்முடைய சகோதரன் கிட்ட நம்ம, அப்ப என்னன்னா இந்த ப்ராசஸ் நிறைவேறி ஒரு தீர்ப்புக்குள்ள வரும் அவருடைய குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை பப்ளிக் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும்படி புறம் பேசிட்டு குற்றம் சாட்டிட்டு கேலி பேசிட்டு தூஷிச்சுட்டு யாரும் நீங்க அங்க இருக்க வேண்டாம். ஏன்னா வசனம் வந்துட்டு சொல்லும் போது நமக்கு அதாவது புது சிருஷ்டிகளுக்கு லவ் இஸ் தி குவாலிட்டி விச் இன்சிஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரிக்டஸ்ட் ஒபீடியன்ஸ் டு தீஸ் லாஸ்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் டு ஆல் மேன். எல்லா ஜனங்களுக்கிட்டையும் நாம அந்த அன்புதான் நாம காண்பிக்கக்கூடிய ஒரே குணலட்சணமா அங்க இருக்கணும், அது ரொம்ப முக்கியமா சகோதரர் என்று வரும் பொழுது அதுவுமே தான் அங்க இருக்கணும். அது மாத்திரமல்ல அந்த சகோதரனுடைய அந்த குற்றங்கள் பலவீனங்களே நம்ம ரொம்ப நாம் அவருக்கு ஒரு சகோதரனா சகோதரியா இருக்கும் போது அதைய கூடுமான வரையிலும் நாம கூட அதைய மூடி வைக்க முயற்சி பண்ணணும். எந்த யாருக்கு மூடி வைக்கிறதுக்கு? உலகத்தானுக்கு மாத்திரமே, உலகத்தானுக்கு மூடி வைக்கணும். நாம நம்முடைய சகோதரன் சகோதரியுடைய பலவீனங்கள் குற்றங்கள் எதனால எப்படி நினைச்சு தெரியல நமக்கு, ஆனா செஞ்சுட்டாரு, அதை உலக ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தக்கூடாது. உலக ஜனத்துக்கு நாம மூடி வைக்கணும். உலக ஜனத்துக்கு மாத்திரமல்ல, மற்ற புது சிருஷ்டிகளுக்கும். இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லைங்களா? நமக்கு நம்ம விஷயம் தானே, நமக்குள்ள தானே, நம்ம பிரதிஷ்டை தானே பேசுறோம். வேணாம், அது ஒரு சகோதரன் பலவீனமாயிடுச்சு, தப்பு செஞ்சுட்டாரு, அதை நீங்க மற்ற புது சிருஷ்டி கூட சொல்ல வேண்டாம். மூடி வைங்க, முடிஞ்ச அளவுக்கு மூடி வைங்க. ஏன்னா அது வந்துட்டு நன்மை இல்லை, அது தேவையான விஷயம். அதை பத்தி நீங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அப்போ அந்த உங்க விசுவாச வீட்டார்கிட்ட இருந்து கூட அந்த தப்பிதங்கள் குறைகளை நீங்க மூடி வைக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் அட்லீஸ்ட் இதை நம்ம கடைபிடிக்கணும்னா, அந்த பிரச்சனை சபையாருக்கு முன்னால் வர வரைக்கும் எப்படியும் அந்த ப்ராசஸ்ல சபைக்கு நேரத்துக்கு அந்த விஷயம் வரப்போகுது. அது வரைக்கும் இந்த விஷயத்த நீங்க லீக் அவுட் பண்ணாதீங்க பப்ளிக்கா. அப்போ இது வந்துட்டு நம்ம சகோதரருக்கு அங்க செய்ய வேண்டிய அந்த முக்கியமானது. ஏன்னா அந்த கிறிஸ்துவின் ஆவி சகோதர சகோதரிகளே, அந்த அன்பு நாம சகோதரத்துல வெளிப்படுத்துவது இந்த மாதிரி தான் நம்ம அங்க வெளிப்படுத்துவோம் நம்ம பாக்குறோம். அப்போ அதை சொல்லும் பொழுது இங்க வேற என்ன காரியங்கள் அங்க சொல்றாரு அப்படின்னா, அந்த பரிசுத்தாவில நாம நிறைஞ்சு இருக்கும் பொழுது உண்மையிலேயே நம்முடைய சகோதரன் நம்முடைய சகோதரி இவர்கள் பத்தி ஏதாவது அவதூறு அது உண்மையாவே இருந்தாலும் கூட அது வந்துட்டு ஒரு புது சிருஷ்டி கேட்கறதுக்கு அவருக்கு அது விருப்பம் இருக்காது, விருப்பம் இருக்கக்கூடாது. மற்ற நம்மளுடைய ஃபெலோ மெம்பர் நம்முடைய இன்னொரு உடன் சகோதரன் உடன் சகோதரி இவங்க பத்தி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நாம அதுல ரொம்ப காது கொடுத்துட்டு நாம முயற்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நன்மையான விஷயங்கள் கேட்கலாம், நன்மையான விஷயங்களுக்கு ஹைலைட் பண்ணலாம், உற்சாகப்படுத்தலாம், சந்தோஷத்தை பரிமாற்றிக்கொள்ளலாம். ஆனா அது தீமையான விஷயம் போலது அதுக்கு நம்ம செவிகளை நம்ம அங்க அடைத்துக் கொள்வது அங்க நன்மை. அது கூடுமான வரைக்கும் அந்த விஷயங்களை நாம அங்க தவிர்க்கணும். அப்ப இங்க சொல்லும் பொழுது வித் ஆர்டர் அண்ட் லவ் தஸ் ப்ரிவைலிங், இந்த மாதிரி ஒழுங்கை நாம கடைபிடிக்கும் போது வி மே பி ஷியோர் தட் ஈச் வுட் சீக் ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள். கூடுமான வரையிலும் நாம் ஒவ்வொருவரும் எதற்கு முயற்சிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிபிள் டு மைண்ட் ஹிஸ் ஓன் பிசினஸ். இந்த அழைப்புல நம்முடைய ஓட்டத்துல நம்ம வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு, இதுக்கு கவனம் செலுத்துங்க. அதை விட்டுட்டு மற்றவருடைய பலவீனங்கள் குற்றங்கள் குறைகள் இதற்குள்ள போய், அதாவது ரொம்ப அழகா ஒரு கொட்டேஷன்ல போட்டு சொல்றோம். ஏன்னா நம்ம இது வந்து சில சமயங்கள்ல சொல்லுவோம், கோபத்து மத்தவங்க கிட்ட யாராவது மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்றோம், நம்ம உங்க வேலையை பார்த்துட்டு போ அப்படிதான் சொல்லுவோம். உங்க வேலையை நீங்க கவனிங்க, உங்க விஷயத்த நீங்க பாருங்க, எந்த நீங்க தலையிடாங்க. அப்படி ரசல் நமக்கு அப்படி சொல்றாரு, அப்படி உங்க சகோதரன் யாரா அப்படி செஞ்சுட்டாரு அந்த குற்றங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா இங்க சொல்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள் போகாம மற்ற சகோதரர்களை பற்றி எந்த விஷயம் உங்களுக்கு அதிக முயற்சி அதிக கவனம் அதற்கு செலுத்தாம நம்ம நம்முடைய வேலை நம்முடைய ஓட்டத்தை நம்ம அங்க பார்த்துட்டு இருப்பது நல்லது. மாறாக மற்றவர்களை கரெக்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு அங்க இருக்கிறதுல வேணாம். இது எப்படி இது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, ஒரு வேலை அந்த தப்பிதம் அந்த குற்றம் குறை பாவம் வந்துட்டு அவ்வளவு முக்கியமானது இல்லைங்க போது இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உங்க கவனத்தை செதைச்சிட்டு இருக்க வேண்டாம். அதை பத்தி நாலஞ்சு பேர்கிட்ட பேசிட்டு குரூப் குரூப்பா பேசிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம். உங்க வேலையை நீங்க பாத்துட்டு போங்க. அதாவது இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல, இது ரொம்ப பெரிய தவறு கிடையாது, ஏதோ நடந்துச்சு சரி இதுல அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா இது ஏன் இவ்வளவு கேர்ஃபுல்லா பிரதர் ரசல் சொல்றாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் என்றால், கண்டிப்பா நம்முடைய மாம்ச சுபாவம் சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் நம்முடைய கவனம் எல்லாம் செல்லும். பைபிள் ஸ்டடிக்கு குரூப் டிஸ்கஷன் நடக்காது, ஆனா இந்த மாதிரி பலவீனங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் நடக்கும், ரொம்ப ஜோரா நடக்கும், ரொம்ப சந்தோஷமா, இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஃபாஸ்டா பாஸ் ஆகும் இல்லைங்களா. ஆனா வசனமே வசனத்தின் கருத்துக்கள் இந்த அளவுக்கு போகாது. ஆனா இதுதான் விழுந்து போன சுபாவம், அதனுடைய இயல்பு இப்படி இருக்குது. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பிரதர் ரசல் நமக்கு இந்த சஜஷன்ஸ் அங்க கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில அது முக்கியமா இந்த சகோதரர்களுடைய விஷயத்துல வரும் பொழுது நம்ம அங்க நடந்து கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஏன் இதை இவ்வளோ பாலிஷ்டா நாம எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த தவறு நடந்துருச்சு இல்லைங்களா, அந்த பாவம் நிறைவேறிச்சு இல்லைங்களா, ஒரு சகோதரன்கிட்டயோ சகோதரிக்கிட்டயோ இது முதல்ல ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இந்த மாதிரி நம்ம வீணா நம்முடைய நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அங்க சொல்லும் போது அழகா சொல்ற அன்கொஸ்டினபிலி, சந்தேகமே இல்லாம கேள்விக்கே இடம் இல்லை. என்னன்னா, தி மெஜாரிட்டி ஆஃப் தி சர்ச் ட்ரபிள்ஸ், சபைக்குள்ள வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல என்ன போடுறாங்கன்னா, அண்ட் சொசைட்டி அண்ட் ஃபேமிலி ட்ரபிள்ஸ் ஆஸ் வெல், சமுதாயத்திலயும் சரி நம்முடைய குடும்பத்திலயும் கூட வரக்கூடிய பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளுமே. அது பிரதானம் எந்த பிரச்சனையும் வச்சுட்டாரு, சபைக்குள்ள வருது, பிராக்கெட்ல உலகம் நமக்குள்ள வர்றது பிரச்சனை, நம்ம வீட்டுல வருது. பிரதானமா சபைக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஸ்பிரிங் நாட் ஃப்ரம் அ டிசையர் டு ராங், புரியுதுங்களா? இந்த தப்பிதங்கள்லாம் தப்பு செய்யணுங்கிற ஒரு நோக்கினால வரதில்ல, நோக்கமே என்னவா இருக்கிறது இல்ல, தப்பு தான் செய்யணும், புரியுதுங்களா? நாட் ஸ்பிரிங், ஸ்பிரிங்னா அதுக்குள்ள இருந்து வரல, என்னன்னா நாட் ஃப்ரம் அ டிசையர் டு ராங், தப்பு செய்யணுங்கிற விருப்பத்தினால வரல, நார் ஈவன் ஃப்ரம் அ ராங் அன்இன்டென்ஷனலி கமிட்டட், சரிங்களா? அப்போ இது அந்த மாதிரி காரியத்தில் வருவதில்லை, பட் ஃப்ரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் பார்ஷியல் மிஸ் இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் இன்டென்ஷன்ஸ் ஆர் மோட்டிவ்ஸ். ரொம்ப தெளிவு. இந்த பலவீனங்கள்லாம் ஏன் தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரு விருப்பப்பட்டு பாவம் செய்யறது இல்ல, யாரு விருப்பப்பட்டு அந்த நோக்கில செய்யறது கிடையாது. என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாமே அதிகபட்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிந்து கொள்ளுதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா தப்பாக புரிந்து கொள்ளுதுனால, தவறான புரிந்து கொள்ளுதலினால இந்த பிரச்சனைகள் வரும். இல்லாட்டி பார்ஷியல் மிஸ் இன்டர்பிரேஷன், இன்டர்பிரேஷனா நம்ம பேசக்கூடிய விதம், நம்ம விவரிக்கக்கூடிய விதம், அது நல்ல வகையில் இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே இருக்கிறது இல்ல. ஆனா நம்ம அப்பப்போ ஞானத்துல குறைவுள்ளவர்கள் ஆயிரும், சில சமயங்கள்ல நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்முடைய மனநிலை இதெல்லாம் சரியா இருக்கிறது இல்ல, இதெல்லாம் ஏதாவது ஒரு டைட்டான சூழ்நிலைக்கு வரும் பொழுது நம்ம சரியான விஷயத்தை தான் சொல்ல நினைப்போம், ஆனா நம்ம சொல்லும் பொழுது கொஞ்சம் நம்ம நாக்கு என்ன பண்ணிடும், விளாண்டுரும், சொல்லக்கூடாத வார்த்தைகளை பேசிடுவோம், பேச வேண்டியவங்களும் முழுங்கிடுவோம். ஆனா தப்பே நடந்திருக்காரு சில சமயங்கள். அப்ப இதெல்லாம் நடக்கிறதுனா இப்படித்தான் மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் அங்க வருது. அதுதான் சொல்றாரு, அதிகபட்சமா மெஜாரிட்டி ஆஃப் தி ட்ரபிள்ஸ் இதனால தான் வந்துட்டு அங்க வருது. மாறாக இப்படி இருக்கும்போதுதான் சொல்றாரு, அப்ப நம்ம எந்த அளவுக்கு அங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப ரொம்ப சொல்லிட்டாரு, இந்த இதெல்லாம் அழகா சொல்றாருன்னா, தி டங் இஸ் தி ஜென்ரல் மிஸ்சீஃப் மேக்கர், நம்முடைய நாக்கு தான் இந்த குறும்புகள்லாம் பண்றதுக்கு ஜென்ரல். ஏன்னா இந்த எல்லா பிரச்சனையும் இந்த நாக்கு தான் அங்க காரணம் சொல்லும் போது, அப்ப நம்முடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், சகோதர சகோதரிகளே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மற்றவங்களை குற்றப்படுத்தவோ மற்றவங்களை மனவருத்தப்படுத்தவோ அங்க இருப்பது கூடாது. அதாவது ரொம்ப கிளியரா இப்போ கர்த்தர் இயேசுனுடைய ஆவியில இருக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இந்த விஷயங்களை சபைக்கு மத்தியில நாம வந்துட்டு அங்க கையாள்வது நமக்கு அவசியம். அதே சமயத்துல இங்க சொல்லிட்டாரு, நீங்க அப்படி தனியா போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுங்க, உங்க வாயின் வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கணும், ரொம்ப முக்கியம். அதே போல தே கோ நாட் டு மேக் ஹிம், அதே சமயத்துல அந்த மாதிரி முயற்சி நீங்க எடுக்கும் பொழுது அவருடைய குற்றத்தை சொல்லி அவரை தலைகுனிய வைக்கவோ இல்லாட்டி அவரை தண்டிக்கவோ நீங்க அந்த முயற்சி நீங்க எடுக்கிறது இல்ல, சரிங்களா? மாறாக என்னன்னா, அவரை தப்பை உணர செய்து அதுல இருந்து அவர் திரும்புவதற்காக மாத்திரம் தான் நீங்க அங்க செய்யுங்க. அதே போல இந்த விஷயங்களை இல்லைங்களா, இந்த முயற்சிக்கு முன்னாலேயோ இந்த முயற்சிக்கு பின்னாலேயோ அவருடைய தப்பிதங்களை நீங்க பேசுவது எங்கேயுமே நீங்க அனுமதிக்க கூடாது. அந்த பிரச்சனை நடந்துச்சு, பிரச்சனைக்கு முன்னாடி நீங்க அந்த அந்த சபையா வந்துட்டு முடிவெடுக்க போறீங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாலேயே நீங்க யார்கிட்டையும் பேசணும் தான், முடிவெடுத்துட்டீங்க, அதுக்கு பின்னாலேயும் நீங்க அதை பத்திட்டு அங்க நீங்க பேசிட்டு இருக்க வேண்டாம். இல்லாட்டி என்ன சொல்லுங்க, இல்ல பிரதர் நான் அதை குறிச்சு அவர்கிட்ட சொல்லி ஒரு கருத்து கேட்கலான்னு தான் நான் போனேன், நீங்க யார்கிட்டயும் கருத்து கேட்க வேண்டாம். அதை சொல்றாரு, இந்த சகோதரனுடைய பிரச்சனையை நீங்க சொல்லிட்டு வேற யார்கிட்டயாவது அந்த பிரச்சனைக்காக ஒரு கருத்து கேட்கறேன்னு சொல்லாதீங்க. என்ன நர்மே சொன்னா, நாட் ஈவன் டு ஆஸ்க் அட்வைஸ் ஷுட் பி மேட்டர் பி டோல்டு, புரியுதுங்களா? இல்ல இவருடைய ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கலான் தான் நான் சொன்னேன், அவர் என்ன சொல்றாருன்னு பாக்குறதுக்கு தான் நான் சொன்னேன். வேண்டாம், நீங்க அவரு இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் நீங்க அட்வைஸ் கேட்க வேண்டாம். ஏன் சொல்லிட்டாரு அப்படின்னா, வி ஹாவ் தி லார்ட்ஸ் அட்வைஸ் அண்ட் ஷுட் ஃபாலோ இட், நம்ம தேவனுடைய அட்வைஸ் இருக்குது, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். மனுஷங்களுடைய அந்த விஷயத்துக்கு அங்க போன ஒருவேளை அப்படி இல்ல, பிரச்சனை ரொம்ப சீரியஸ், ரொம்ப வித்தியாசமான பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது, இது கேஸ் பி ஏ பெக்கூலியர் ஒன்னு, வித்தியாசமான சூழ்நிலையா இருக்கும் போது, தி வைசஸ்ட் ஆஃப் தி எல்டர்ஸ் ஷுட் பி ஆஸ்க் ஃபார் அட்வைஸ் ராங் தி லைன்ஸ் ஆஃப் அ ஹைபோதெட்டிக்கல் கேஸ். அதாவது அப்போ நம்மை வழிநடத்தக்கூடிய மூத்த சகோதரர்கள், அதாவது மூப்பர்கள், அந்த சரியாக நமக்கு அந்த ஒரு சூழ்நிலைகளை புரிஞ்சு சொல்லக்கூடியவங்கள்கிட்ட நாம் அதை சொல்லுவோம். பிரச்சனை ரொம்ப சீரியஸா இருக்கும் போது அது கூட சொல்றாங்க, வைசஸ்ட் ஆஃப் தி எல்டர்ஸ், டக்குன்னு எல்டர் கூட சொல்லல, எல்டர்ஸ்க்கு மத்தியில் இருக்கிற வைசஸ்ட், அதாவது அவர்கள் சரியா நமக்கு சொல்லுவாங்க, அதாவது தேவனுடைய ஆவியில நிறைஞ்சிட்டு அப்படிங்கும் போது அப்படி, ஏன்னா அந்த பிரச்சனை அவ்வளவு சீரியஸான பிரச்சனை, ரொம்ப சீரியஸான பிரச்சனை, சும்மா விட முடியாது அப்படிங்கும்போது அப்படி நீங்க அதை வந்துட்டு அங்க டீல் பண்ணுங்க. அப்போ அங்க சொல்றாரு, ஒருவேளை இந்த மாதிரி அந்த பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு, அது ரொம்ப முக்கியமானதா இல்லை அப்படின்னா அதை நேரடியா அந்த சகோதரன்கிட்ட போய் சொல்றீங்களா, அதோட நிறுத்திக்கோங்க, அப்புறம் அதை பெருசே படுத்தாதுங்க, அதை டப்புன்னு விட்டுடுங்க. அது அந்த அளவுக்கு ஒரு மூணு பேரை கூட்டிட்டு போயிட்டு பெருசு பண்றது, அப்புறம் சபையோ முன்னாடி கொண்டு வந்து அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னா ஜஸ்ட் அவர்கிட்ட போய் சொல்லி பாருங்க, அப்புறம் அதை விட்டுடுங்க, அதை பத்தி நீங்க கண்டுக்காருங்க. ஏன்னா அது முக்கியமானது இல்லாத நேரம் நீங்க சொல்றீங்க, அப்புறம் அதை பத்தி தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்க வேண்டாம் சரிங்களா. அப்ப இதெல்லாம் என்னன்னா நம்ம புறம் பேசுதல் இந்த மாதிரி காரியங்களை வந்துட்டு இது நமக்கு அங்க அங்க தவிர்த்தரலாம். இந்த மாதிரி காரியங்களை புறம் பேசுறது, மற்றவர்களுடைய பலவீனங்களுக்கு இடம் கொடுக்கறது, இந்த மாதிரி நடக்காம இந்த குற்றங்களை நம்ம ஒரு சின்ன லெவல்லே நம்ம அங்க மறைச்சு வச்சிடலாம். ஒருவேளை இல்ல இந்த மற்ற ரெண்டு ஸ்டெப்ஸ் எடுத்து தான் ஆகணும், மூணு பேர் போய் பேசித்தான் ஆகணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அது கூட ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, அந்த மூணு பேர் கூப்பிடுறீங்க இல்லைங்களா, அந்த மூணு பேர் பிரச்சனைக்கு சம்பந்தப்படாதவரா இருக்கணும், அவருக்கு அந்த பிரச்சனை ஏற்கனவே தெரிஞ்சிருக்க கூடாது. அதான் இவ்வளவு ரொம்ப ஞானமா சொல்றாரு பாரு, ஏற்கனவே அந்த பிரச்சனை தெரிஞ்ச ஒரு சகோதரனை நீங்க கூப்பிடாதீங்க, பிரச்சனைக்கு அவர் வந்துட்டு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுனே தெரியாது, அப்படி இருக்கிற ஒரு மூணு சகோதரர்களை கூப்பிடுங்க. ஏன்னா நீங்க அந்த குரூப்பா போய் சொல்லக்கூடிய முடிவு அன்பார்ஷியல் ஒன்னா இருக்கணும், இம்பார்ஷியலா இருக்கணும், அதாவது என்னன்னா பாராபட்சம் இல்லாம ரொம்ப நியாயமா அங்க நடக்கும். அப்போ அது நடக்கும்போது கூட நீங்க போய் ரொம்ப ஜென்டலா டீல் பண்ணுங்க, அந்த குற்றம் செய்த சகோதரருக்கு கூடுமான வரைக்கும் உங்களுடைய தயாள குணத்தை நீங்க காண்பீங்க. ஏன்னா இப்படி நீங்க ரொம்ப நேர்த்தியா செய்யும் பொழுது ஒருவேளை உங்களுடைய அணுகுமுறையே அந்த தப்பு செய்தவருக்கு நல்ல எக்ஸாம்பிளா இருந்து அவர் மனம் மாறலாம். சோ அந்த மூன்று பேரை போகும்போது கூட அந்த மூன்று பேரு பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரா பாராபட்சமா சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும், அப்படி நீங்க போய் சேரும் போது அந்த சகோதரனுக்கு கூடுமான வரையிலும் உங்க தயாள குணம் காண்பிச்சு ரொம்ப அந்த கிறிஸ்துவின் குணலட்சணங்களுக்குரிய ஒரு நடத்தையை காண்பிச்சு அந்த தப்பை நீங்க டீல் பண்ணுங்க. சரி, அப்படியும் இல்லாட்டி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க கண்டிப்பா நீங்க சபைக்கிட்ட அங்க கொண்டு வாங்க. அப்படி சபைக்கிட்ட அங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட என்னன்னா இந்த சபைக்கிட்ட கொண்டு வரும் போது தான் அந்த பிரச்சனை பப்ளிக்காவே ஆகணும், அது வரைக்கும் பப்ளிக்கே ஆகக்கூடாது. ஒருத்தர்னா ஒருத்தர், மூணு பேர்னா மூணு பேர். அப்ப சபைக்கிட்ட நீங்க கொண்டு வரும்போது கூட அது ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னா, தென் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் காமன் ப்ராப்பர்ட்டி டு தி செயின்ட்ஸ் ஒன்லி. இந்த பிரச்சனை இப்பதான் முதலா ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆகுது, எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஆகுது, ஆனால் அது செயின்ட்ஸ்க்கு மாத்திரம் தான், அந்த பரிசுத்தவான்களுக்கு மத்தியில தான் அது அப்படி செய்யப்படணும். அண்ட் இன் அப்ப சொல்லும் போது, அண்ட் இன் ப்ரொபோர்ஷன் ஆஸ் தே ஆர் செயின்ட்ஸ் தே வில் டிசையர் டு சே நோ மோர் தேன் நெசசரி டு எனி ஒன் ரெஸ்பெக்டிங் தி வீக்னஸஸ் ஆர் சின்ஸ் ஆஃப் எனிபடி. அப்போ சபைக்கு அந்த பிரச்சனைகள் தெரியப்படுத்தும் போது அவர்கள் நல்ல வார்த்தை பாருங்க, அண்ட் இன் ப்ரொபோர்ஷன் ஆஸ் தே ஆர் சைன்ஸ், அவங்க எந்த அளவுக்கு பரிசுத்தவான்களா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அங்க அவங்க அந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு பரிசுத்தவான்களா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க இந்த பிரச்சனைகளை, அதாவது மற்ற ஒரு சகோதரனை பற்றி ஒரு பிரச்சனைய யாருக்கிட்டையும் போய் அவங்க பேச மாட்டாங்க. அது கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அந்த சைன்ஸுக்கே ஒரு லெவல் இருக்கிறார், அது அந்த ப்ரொபோர்ஷனேட் இருக்குது இல்லைங்களா. நீங்க அந்த குணலட்சணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க உண்மையை காண்பிப்பீங்க, கண்டிப்பா அந்த சபை அங்கங்கள் அங்க காண்பிப்பாங்க, அங்க நம்ம பார்க்கணும். அப்போ சபை கூட இப்போ சபையா அந்த பிரச்சனைக்கு முடிவு செய்யறாங்க. அப்படி செய்யும் பொழுது சபை ஒரு ஒருத்தரும் தங்களுடைய கருத்துக்கள் அங்க சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அந்த கருத்துக்கள் அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட கான்சன்ட்ரேட்டட் மெம்பருக்கு உரிய கருத்துக்களா இருக்கணும், புரியுதுங்களா. அதுல கூட ஒரு சாரார சேர்ந்து முடிவு எடுக்கிறதுல கிடையாது, ஒரு ஒருத்தரும் இந்த இந்த பிரச்சனைகள்ல அவங்களுக்கு கடமை இருக்குன்னு சொல்லும் பொழுது அவங்க அவங்க தங்களுக்கு பரிசுத்தாவில தேவன் என்ன உணர்த்துறார், தாங்கள் இந்த பிரச்சனையை குறிச்சு என்ன உணர்றாங்களோ அந்த விஷயத்த அப்படியே கொடுக்கணுமா ஒழிய அங்கே கூட நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா ஒருத்தர் ரெண்டு பேருடைய கருத்துக்களை ஒன்னா சேர்த்து அவங்க கொடுக்க வேணாம். பிரதர் இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் ஆயிடுச்சு சார், இப்படி வந்திருக்குது, நான் என்ன ஃபீல் பண்றேன், நான் என்ன கருத்துக்குள்ள நான் நினைக்கிறேன்னா இது இப்படி இப்படி பண்ணலாம், இதுதான் என்னுடைய முடிவு, அப்படி ஒரு ஒருத்தரும் சொல்லணும். அது தனித்தனி ஒரு தனிப்பட்ட ஜனங்களுடைய ஒரு முடிவா இருக்கணும். அதே சமயத்துல இந்த ஒரு வேலையை அவர்கிட்ட இருந்து சபை அந்த ஐக்கியத்தை விலக்கி கொள்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்துட்டு எதற்காக இருக்குதுன்னா அவரை நீதியில சீர்பொருந்த பண்றதுக்காகத்தான் அது பண்றாங்க. அது கூட தேவன் சொன்னனாலதான் அது பண்றாங்க. என்னன்னா ஒரே நோக்கம் அவங்களை நீதியில திரும்ப சீர்பொருந்த பண்ணணும். அதே சமயத்துல இது வந்துட்டு எதற்குன்னா மற்ற சபை அங்கங்களை இந்த மாதிரி ஒரு சிந்தையில் இல்லாம வேறு விதமான நடத்தை உள்ளவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியும் கூட அந்த சபையார் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது சபையினுடைய ஒழுங்கை காப்பாத்துறதுக்காகவும் கூட அங்க இருக்குது. ஆனா இது கூட முற்றிலும் அந்த அன்பின் ஆவியில தான் அங்க செய்யணும். அதே சமயத்துல இந்த ஐக்கியத்தை விலக்கி வைக்கிறதுங்கிறது நிரந்தரம் ஆண்டு கூட இல்ல. அது கூட அருமையா சொல்றாரு என்னன்னா இட் இஸ் நாட் டு பி எஸ்டீம்ட் எ பெர்பச்சுவல் செப்பரேஷன் பட் மியர்லி அண்டில் த ரெப்ரூவ்ட் ஒன் ஷால் ரெக்கக்னைஸ் அண்ட் அக்னாலேஜ் ஹிஸ் ராங் அண்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹிஸ் அபிலிட்டி மேக் அமெண்ட்ஸ். ஒருவேளை அந்த குற்றம் செய்தவர் தன் குற்றத்தை உணர்ந்து அந்த குற்றத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற முயற்சிகளை அவர் எடுக்க ஆரம்பிச்சுட்டார்னா அது வரைக்கும் இந்த மாதிரி ஐக்கியத்தை நம்ம கொஞ்சம் விலக்கி வைக்கலாம். ஆனா அது கூட இது என்றிலுமே அவர் இனிமேல் திருந்தவே மாட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு சீல் பண்ணி வைக்கிறதுக்காக இல்ல, மாறாக அவர்கள் அந்த முயற்சி எடுக்கிற வரைக்கும் இந்த ஒரு பிரிவு அங்க இருக்கணும். அப்போ இது ஒரு சபையில ஒரு சகோதரனோ சகோதரியோ புதுசிச்சா இருக்கும் பட்சத்துல அவர்கள் செய்யற தப்பு பாவங்கள் எதுவா இருந்தாலும் அது உண்மையாவே இருந்தாலும் கூட மற்ற சபை அங்கங்கள் அந்த விஷயத்துல அவங்களுடைய பங்கு இவ்வளவு தான். அப்போ ரொம்ப புது சிருஷ்டிகளுக்கே உரிய அந்த சாயல் அந்த விஷயங்கள் அங்க நமக்கு தெரியுது. இப்போ ரெண்டாவது விஷயமா நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அக்யூசேஷன்ஸ் அகேன்ஸ்ட் எல்டர்ஸ் மூப்பருக்கு விரோதமா ஏதாவது குற்றச்சாட்டுகள் வந்துச்சுன்னா சபை அந்த விஷயத்து கூட அவங்க எப்படி கையாளணும் ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:19 மூப்பருக்கு விரோதமா யாராவது இந்த குற்றம் ஏதாவது சொல்லிட்டா அதை நீங்க 2 அல்லது 3 பேரோட சாட்சி இல்லாம நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க கேட்காதீங்க. அப்ப அப்போஸ்தல் பவுல் இந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் ரொம்ப 2 பாயிண்ட்ஸ் மனசுல வச்சுட்டாங்க சொல்றாரு. ஆமா ஒரு ரசில் அப்படி சொல்றார் என்னன்னா மூப்பர் என்று சொல்லும் போதே அவர் சபையினரால ஏற்கனவே அந்த ஒரு பொறுப்புக்கு தகுதியுள்ள சகோதரன் பொருத்தமான சகோதரன் என்று தேவனுடைய ஆவியினால அவருடைய குணலட்சணங்களா ஆராய்ந்து தேர்ந்து எடுக்கப்பட்டவர். அதை நீங்க மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அவர் சபையினருடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு சகோதரன், அவர் தான் எல்டர். அப்படிப்பட்ட எல்டர் பத்தி தான் நீங்க இப்படி பேசுறீங்க. முதல்ல அவர் அப்படி இருக்கிறாரு. நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ அவங்க இந்த மாதிரி சபையினரால சபையை வழிநடத்துறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருன்னா அப்போதைக்கு அந்த சபையில அந்த பொறுப்புக்கு அவர்தான் தகுதியானவர் சொல்லும் பொழுது அவருடைய நிலை கொஞ்சம் உயர்ந்ததா இருக்கும் ஸ்பிரிச்சுவலா. அப்படி இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பா கிறிஸ்துவின் சாயலுக்கு ரொம்ப அவர் வளர்ந்த ஒரு சகோதரனா தான் இருப்பார். ஏன்னா அப்படி இருக்கிறவங்களை தான் நம்ம எக்லிஷால அந்த ஒரு முயற்சியில நம்ம அங்க எடுக்கிறோம். அப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவா கர்த்தர் தம்முடைய வசனங்களை சொல்லி எடுக்கிற பிரகாரம் இல்லீங்களா என்னென்ன வசனம் எல்லாம் சொல்றாரு. மத்தேயு 10:25 படிங்க. மத்தேயு 10:25
சீஷன் தன் போதனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையோ
பெயெல்செபூல்
என்று சொன்னார்.
ஆமா இல்லீங்களா, வீட்டு எஜமானியே பெயல் சபூல்னு சொல்றாங்கன்னா வீட்டு எஜமான் மத்தவங்கள சொல்றதுல ஆச்சரியம் இல்லை. அதே போல நீங்க உலகத்தாரா இல்ல, அதனால உலகம் கூட உங்களை என்ன பண்ணும் பகை. அப்போ ஒரு எல்டர் அப்படின்னு சொல்லும் போது அவர் சபையினால் அங்கீகாரம் பெற்ற ஒரு சகோதரன், ஆவியில வெல்லப்பட்ட சகோதரன். அப்படிப்பட்டவர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது சந்தேகமே இல்ல, இவர் மேல சாத்தானுடைய கண் எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் நீங்க மனசுல நீங்க வச்சுட்டு நீங்க இந்த பிரச்சனை நீங்க பாருங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் தேவனுக்கு உண்மையா நடந்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு விரோதமான கருத்துக்களை பரப்புறதுல இந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா வஞ்சிப்பாங்க ஜனங்களை. அப்போ ஒரு சகோதரர் அவர் மூப்பரா இருக்கும் பொழுது அவரை பற்றி ஏதாவது உங்களுக்கு தவறான ஒரு காரியம் யாராவது பேசினா, ஆனா நீங்க பாக்குறீங்க பார்த்தா அப்படி தெரியல, அந்த எல்டர் வந்துட்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில அவர் ரொம்ப தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு சகோதரனா இருக்கும் போது யாரோ ஒருத்தர் இப்படி அவரை பத்தி பேசுறாரு அப்படின்னா காதல வாங்காதீங்க, காதல வாங்கவே வாங்காதீங்க. அது ரொம்ப தீஸ் ரீசன்ஸ் ஷுட் கேரண்டி அன் எல்டர். எல்டர்னா இந்த வசனங்களுக்கு உரியவரா இருக்கிறார், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் சோதனைகள் இருக்குது, அந்த சோதனைகள் சாத்தான் யார் யார் மூலமா கூட கொண்டு வரலாம் அறியாமையில. அப்போ சரி, குற்றம் யாரோ சொல்றாரு, ஆனா நீங்க கவனிக்கிறீங்க அந்த தனிப்பட்ட சகோதரனுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில தெரியுது வழி நடத்தல அப்படி அதெல்லாம் இருக்குது என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அந்த எல்டருக்கான கேரண்டி கொடுக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தைகள் நீங்க காதல வாங்காதீங்க. அப்படி சொல்லும் போது ஒருவேளை அப்படி சபையில மூப்பரை பத்திட்டு ரூமர், இந்த வார்த்தை நம்ம உலகத்துல தான் கேட்டுடுறோம் இல்லைங்களா, ஆனா இங்க கூட வருது, as for hearsay or rumor they were not to be considered at all. அது உண்மை இல்ல வெறும் ரூமர் தான் அப்படின்னா கண்டுக்கவே வேண்டாம். they are not to be considered at all because no true yak fellow, இந்த அதாவது உண்மையான சகோதரன் இந்த மாதிரி ரூமர்ஸ் பரப்ப மாட்டார். பரப்புனா அவர் சகோதரன் இல்லை அவர்கிட்ட சொல்றாரு. ஏன்னா கர்த்தருடைய வசனம் கிளியரா சொல்றது மத்திய இல்ல, நீங்க ஒருத்தர்கிட்ட தப்பு பண்ணீங்கன்னா இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க கேக்காட்டி இப்படி சபையா பண்ணுங்க, இது ரூல் அப்படிங்கும் பொழுது இது எல்லாம் மீறிட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தர் ஒரு சகோதரனை பத்திட்டு ரொம்ப ஒரு மூப்பரா இருக்கும் பொழுது அவரை பத்தி உண்மையல்லாத விஷயங்கள் பேசினாங்கன்னா அதை நீங்க செவியில வாங்கிக்க வேண்டாம். ஒருவேளை ஒருத்தர் இல்ல ரெண்டு மூணு பேர் எல்டர் பத்திட்டு அங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி, இப்போ விஷயம் வந்துட்டு நீங்க சபையினரா அதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். அது வந்துட்டு நீங்க ஒருத்தருக்கு மேற்பட்ட சாட்சிகள் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க சபைக்கு முன்பாக இந்த காரியங்கள் வந்துட்டு நீங்க அங்க கொண்டு வந்து செய்யலாம். அப்போ இங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, மூப்பர்கிட்ட நீங்க கொண்டு மூப்பர் பற்றின குற்றச்சாட்டுகள் வரும்போது இரண்டு அல்லது மூன்று பேர் இல்லாம நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படி சொல்றாரு. அப்போ அப்போ சில சில சமயங்களில் நமக்கு என்ன சஜஷன்ஸ் மனசு கொடுக்கும் அப்படின்னா, அவர் மூப்பர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன நினைக்கலாம்னா அவர் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும் மற்றவர்களை விட அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காண்கக்கூடிய சின்ன சின்ன பலவீனங்களுக்கும் உடனே ஒரு பிரச்சனை. சின்ன சின்ன பலவீனங்களுக்கு நாமன்னா பரவாயில்ல, அவர் யார் எல்ரு, அப்போ அவர் பண்ண சின்ன விஷயத்துக்கும் நாம் அங்கே கொண்டு வந்துட்டு அங்கே வைக்கிறது இல்லை அப்படி நாம ஒருவேளை அந்த மாதிரி சஜஷன் நமக்கு உங்களுக்கு மனசுல வந்தாச்சா, அப்படி தேவன் பாக்கிறது இல்ல, ஒரு ஒரு சாதாரண சகோதரனுக்கு என்ன அளவுக்கு ஒரு தேவன் சில அதிகாரங்கள் கொடுக்கிறாரோ, எந்த அளவுக்கு கிருபை காண்பிக்கிறாரோ, அதே கிருபை அந்த எல்டருக்கு கூட நம்ம காண்பிக்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு எல்டர் பத்திட்டு வந்துருச்சுன்னா நீங்க மூணு பேர் வந்துருச்சுன்னா அப்புறம் நீ கன்சிடர் பண்ணுங்க, உடனே நாம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, இல்ல அவரு நம்ம சாதாரணம் தான், அவர் மூப்பரு, அவர் இது இப்படி செஞ்சிருக்கூடாது, இந்த சின்ன விஷயம் கூட செஞ்சிருக்கூடாதுன்னா அப்படி இல்லை, அவரும் கூட நம்மளை போல மாம்சீகத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கும் தேவனுடைய கிருபை எப்படி மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம அங்க காண்பிக்கணும். அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாத்தான் சொல்லிட்டார். அது ரொம்ப முக்கியமா இங்க என்ன சொல்றாருன்னா, மூப்பர் பத்தி சொல்லும் பொழுது இதெல்லாம் நீங்க பார்த்து அப்புறம் அவருடைய அவரை பற்றின குற்றச்சாட்டை நீங்க சபையாரா உட்காந்து விவாதிச்சு சில முடிவுகள் அங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிற பிரகாரம் அங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பர் பத்தி சொன்ன விஷயத்தை பத்தி சொல்லும் போது தான் சொல்றாரு, திஸ் மேட்டர் ஆஃப் விட்னஸஸ் நீட்ஸ் டு பி டீப்லி என்கிரேவ்ட் ஆன் தி மைண்ட் ஆஃப் எவ்ரி நியூ கிரியேச்சர். ஒவ்வொரு புது சிருஷ்டியினுடைய இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் மனதில் பொறிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா நாம பார்க்கிறோம் அந்த பொறுப்பு அது அது கிறிஸ்துவுக்கு அடையாளமா அங்க இருக்குது தலை. அதே சமயத்துல தேவனுடைய ஜனங்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, ப்ராமினென்ட் ஒண்ணு, சபையில ரொம்ப பிரதானமான ஒரு பொறுப்பு. கண்டிப்பா சாத்தானுடைய பார்வை மற்றவங்களை எல்லாத்தையும் விட இவர்கள் மேல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கிறோம் அவங்கள மந்திரம் வஞ்சிச்சிட்டா போதும் ஹோல் சபையை வஞ்சிக்கிற மாதிரி, தனித்தனி ஆளுகிட்ட போக தேவையில்லை. அப்ப அவங்களுக்கு அநேக சோதனைகள் இருக்கு, அநேக டெம்டேஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம அவங்களை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப ஞானமா பார்க்கணும். அது அவசியமானதா உண்மையா இல்லையா, அதுல ஒருத்தத்தா சொல்றாரா, அதை மைண்டே பண்ணாதீங்க, அதை அதை பத்தியே யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு மூப்பர்னா அவர் சில அங்கீகாரங்கள் அந்த வசனங்களின் படி அங்க இருக்குது, சரிங்களா? அவர் இருக்கிறவர் தான் அந்த நிலைக்கு வருவார், அனுமதிப்பார் தேவனு. அப்படியா நீங்க கண்டுக்காரீங்க? ஒருவேளை ஒருத்தர் இல்லாத ரெண்டு அல்லது மூன்று பேர் அப்படின்னு சொல்லும்போது சரி, இப்ப கூட நீங்க சபையா நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனா அது கூட எப்படி மற்ற சகோதரர்களுக்கு எவ்வளவு ஜென்னுவினா நீங்க பண்றீங்களோ, கிருபையில் அதிகம் காண்பிச்சு பண்றீங்களோ, அதே போல அவங்களுக்கு எல்லாம் காமிங்க. இதெல்லாம் உங்களுடைய இதயத்துல நீங்க பதிவு வச்சுக்கோங்க. வாட் அதர்ஸ் கிளைம் டு நோ அண்ட் வாட் தே ஸ்லாண்டரஸ்லி டெல் இஸ் நாட் ஈவன் டு பி ஹீடட் நாட் டு பி ரிசீவ்டு. வேறு யாராவது இதை பற்றி பேசுறாங்க விவாதிக்கிறாங்கன்னா அதை எல்லாம் நீங்க காதல நீங்க தயவு செஞ்சு அங்க வாங்க வேணாம். ஆனா தேவன் சொல்லியிருக்கிற பிரகாரமே இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க அங்க டீல் பண்ணணும். அப்ப இன்னைக்கான காரியங்கள் சபையில ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. எனக்கு தனிப்பட்ட வகையில ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நமக்கு தோணுது. ஏன்னா கண்டிப்பா இந்த கடைசி நாட்கள்ல இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய வரும். ஏன்னா நம்ம நிறைய பலவீனங்கள் இருக்கிறோம். அப்ப சில தவறுகள் வரும் பொழுது ஒரு புது சிருஷ்டியா இன்னொரு புது சிருஷ்டி கிட்ட நம்ம அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவோம்? ஒருவேளை அவர் தவறுகளே செய்யும் பொழுது அது உண்மையா இருக்கும் பொழுது கூட அந்த தவறுகளை மற்றவங்களுக்கு தெரியாம மூடருக்கு நமக்கு சொல்றாரு தேவன். ஏன்னா கண்டிப்பா நாளைக்கு நீங்க செய்வீங்க, ஒரு ஒருத்தருக்கும் அந்த சூழ்நிலை வரும். அப்போ அந்த அந்த குவாலிட்டி கிறிஸ்டியன் குவாலிட்டி காண்பிக்கணும் நம்ம சபைக்கு மத்தியில. அப்போ சத்தியம் பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பு பயன்படுத்தலாம், மாறாக இதையே வந்துட்டு ஸ்லாண்டர்ஸ் பேக் பைட்டிங் புறம் கூறுதல் தூஷிக்கிறது இந்த விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி தீமைன்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு, அது ரொம்ப அருமையான பாயிண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸ். அது ஆக்சுவலி இங்கே இல்லை, இன்னொரு இடத்துல பார்த்தோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு தீமை பேசும்போது சொல்லக்கூடிய காரணங்கள் ஐத்தா, அது உண்மைத்தானே? அதான் நான் சொன்னேன், உண்மையா இருந்தாலும் கூட அது தீமைன்னா பேசாதீங்க. இல்ல பிரதர், இது சொல்றதுனால நல்லது தானே? நன்மையா இருந்தா கூட தீமையை பத்தி நீங்க பேசாதீங்க பிரதர், அருமையா சொல்றேன். அது தீமை, விட்டுடுங்க, பேச வேண்டாம், அது பேச வேண்டாம், அது ரொம்ப ரொம்ப உத்தமம், ரொம்ப நன்மை. அதே போல எல்டர் விஷயத்துல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அது கூட தேவனுடைய வசனங்கள் அங்கீகரிக்கிற பிரகாரம் அங்க நாம் செய்யணும். அப்ப அடுத்த வாரம் நாம தியானிக்க போற தலைப்பு மிஸ்டேக்கன் கால்ஸ் டு பிரீச். போதிக்கருக்கு இன்னைக்கு அநேகர் வராங்க, ஆனா அநேகர் தவறாக புரிஞ்சுக்கொண்டு தேவன் தங்களை போதிக்கருக்கு அழைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. சோ அப்படிப்பட்டவங்களை குறிச்சு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.